தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17-24 வரை. அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே உங்களை ஆண்டவருடைய இறை வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் வாழ்வாக்கப்படுகிறதோ அங்கேயும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அதை பல இடத்துல பார்க்குறோம். இப்போ பல நபர்கள் இந்த வார்த்தை வீட்டுக்குள்ளே உண்மையாக போகிற போது அவர்கள் மாற்றத்தை பார்ப்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர்கள் எங்களுக்கு அறிக்கை செய்கிறாங்க, சாட்சியம் பகிர்றாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையினுடைய செயல்பாட்டை இப்படி உணர்கிறாங்க மக்கள். கவலை ஒரே ஒரு கவலை தான். இன்னும் உணர முடியாத எத்தனையோ பேர் நம்ம மக்களாகவே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை வேறு யாருக்கும் நான் அனுப்பலை, இஸ்ரேல் மக்களிடத்தில் முதல்ல போங்க அப்படின்னார். இன்றைக்கி நாம் இறை வார்த்தையை யா வெளியில் இருக்கிறவங்களை விட நம்ம மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், தவறான சில காரியங்களுக்குள்ளே நம்ம போய் உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற அந்த எண்ணத்தை ஆண்டவர் மாற்ற இன்றைய நாளில் நம்ம அழைப்பு விடுக்கிறார். நிறைய உதாரணங்கள் மக்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம் அவங்களுடைய அந்த அனுபவங்கள் எல்லாம். இது வரைக்கும் அவங்க வந்து அந்த அனுபவத்தை பெறலை, அதுதான் உண்மை. அதனால தான் அவங்க அதை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த லாக்டவுன் டேஸில் பார்த்திங்கன்னா திருப்பலிக்கு வெளியில் நம்ம போயிருக்கோம். முன்னாடி திருப்பலிக்கெல்லாம் போயிருக்கோம், வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம எப்படி கேட்கலன்னா, ஒரு உள்ளார்ந்த உள்ளத்தோட, ஒரு கான்சன்ட்ரேட்டடு மனசோட, நல்ல ஒரு உள்ளார்ந்த மனம் கேட்கல. நம்ம அப்படியே போனோம், பங்கில் அப்படியே பார்த்தோம், அது ஒரு வழிபாடு அப்படி இது இருந்தது. இப்போ லாக்டவுனில் வேறு வழி இல்லை, நம்ம பார்க்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, வீட்டில் எல்லாமே பார்த்தது தான். அதனால் நம்ம என்ன செய்தோம், நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் டிவியில் வச்சோம் அந்த செய்தி நேரத்தில். அப்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போக போக பெரிய மாற்றம், அதுதான் நடந்து கொண்டிருக்கு, அதுதான் அதிசயம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து செய்தீங்கன்னா இன்னும் பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறது புரியும். கொஞ்சோண்டு வந்ததுக்கே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, இன்னும் நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் அக்கறையாக இருந்தீங்கன்னாக்க, அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக கடவுள் உதவி செய்ய முடியாமல் போகவே மாட்டார். அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை. அவர் கைவிட மாட்டார். நாம் அவர் கையை விட்டு வெதறிட்டோம் அப்படின்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருடைய கை எப்படி நம்ம பிடிக்கிறதுனா, அவருடைய தளங்கள் எது எது என்பதை அறிந்து அங்கெல்லாம் நம்ம ஒட்டிக்கணும். வார்த்தையின்பால் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும். வார்த்தை சொல்கிற செயல்பாட்டின்பால் நம்ம இணைந்திருக்கணும். அந்த வார்த்தை சொல்கிற அன்பின்பால் நம்ம இணைந்திருக்கணும். இதுதான் அடையாளம். இப்படி இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கு காலையில் நான் வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு வயதான பெரிய அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பர்த்டே, அதுக்காக என்னை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சகோதரர் வந்து எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் அவர் வந்து உதவி செய்வார், மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார். வருவார், அவர் எங்களுக்கு ஊழியம் செய்வார், பூசையெல்லாம் எழுதுவார், போயிடுவார், சாப்பிடக்கூட மாட்டார். நாங்கள் மல்லு கட்டினா கூட சாப்பிட மாட்டார். அவர் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே இன்றைக்கி, வரீங்களா ஃபாதர், கொஞ்சம் வந்து பிளஸ் பண்ணுங்கள், நன்மை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னாரு. நானும் சரின்னு இன்றைக்கி காலையில் போனேன். அப்போ அவங்க குடும்பத்தில் நடக்கிற காட்சிகளை, சம்பவங்களை, அவங்களுடைய அந்த முறைகளை எல்லாம் அவங்க வீட்டுக்காரமா மனைவி பகிர்ந்து கொண்டாங்க என்கிட்ட. அப்போ ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க. அந்த தாய் எழுந்து நடக்க முடியாது, அதாவது மாமியார் அவருடைய சகோதரருடைய தாய், அவங்க எழுந்து நடக்க முடியாது. அவங்க ஒரே படுக்கையில் மூன்றரை ஆண்டுகளாக பெட்ரீடனாக இருக்கிறாங்க. பாருங்கள், மூன்றரை ஆண்டுகளாக இருக்கிறாங்க, வயதானவங்க, படுத்திருந்தால் பெட் சோர்லாம் வரும், எதுவுமே வரலை. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் யாராவது உதவியோடு தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போது அவங்க சொன்ன காரியம், அந்த ரெண்டு சின்ன பசங்க, ஒருத்தர் இப்போ தான் ஒரு காலேஜுக்குள்ளே போகிறாரு, ஒருத்தர் ஸ்கூலிங்கில் இருக்கிறாரு. பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, இந்த பிள்ளைங்க தான் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க, எனக்கு அவங்க சங்கோஜப்படாமல் என்னுடைய அந்த காலை கடன்களை எல்லாம் அவங்க எடுத்து ரிமூவ் பண்ணுறாங்க, அவங்க எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகள் உண்மையாலுமே, நான் யோசித்து பார்த்தேன், என்னால் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு. அந்த ஒரு மருமகள் எப்படியோ அந்த மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க மாமியாருக்கு. அந்த அவங்க சொல்கிறாங்க, எப்படி அவங்க அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து, நான் சின்ன வீடு தான், அதுக்குள்ளே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு வயதானவங்களை இப்படி வைத்திருக்கிற போது சில நேரத்தில் அந்த மாதிரி, அங்கே தான் உட்காந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, காலை உணவு நான் சாப்பிட்றேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம்னு சொன்னால், அவங்கள் செய்யக்கூடிய இந்த அன்பினால் செய்யக்கூடிய கட்டாயத்தினால், ஐயோ போய் தொலைஞ்ச என்ன செஞ்சு தொலைகிறது அப்படிங்கிறதுல இல்லை. பாருங்கள், ஆண்டவருடைய அந்த அன்பின் அடையாளமாக இருக்கிறாங்க. அவங்க பெரிய பேச்சு கிடையாது, அவங்கக்கிட்ட பெரிய டாம்பிகமாலாம் பேசுறது கிடையாது. ஆவிக்குரிய அந்த கொடையை அவங்க என்ன செய்கிறாங்க, தன் வீட்டுக்குள்ளே முதல்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவரால் முடிஞ்ச, அவர் ஒரு இடத்துல மாநகராட்சியில் பணி செய்யக்கூடியவர். அவர் அந்த மீதி இருக்கிற நேரத்தில் வந்து ஓடி வந்து அருங்குடைக்கு உதவி செய்கிற அந்த ஒரு மனநிலை. பாருங்கள், சகோதரி ஆலயத்தில் பாடுறாங்க. இப்போது பாருங்கள், அவங்க வெளியிலையும் ஆண்டவருடைய தளத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயும் அன்பை பகிர்றாங்க. தன்னை தாங்கி அந்த தாயை விட்டுடக்கூடாதுன்னு அவங்க தாங்குகிற அந்த நிலை. பேர பிள்ளைகள், இது என்ன எங்கள் பாட்டி தானே, இந்த கல்விக்கு நான் என்ன செய்கிறது, அந்த உணர்வு வரலை. பாருங்கள், அந்த தாய்க்கு அங்கே நம்முடைய பாட்டிக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, இது பிள்ளைகளுக்கு, அதுவும் ஆண் பிள்ளைகள். பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் அடையாளம். இதை மாதிரி சில குடும்பங்களை நம்ம பிராக்கெட் போட்டு பார்க்கலாம். அதாவது, சாதாரணமாக இருக்கிற போது ஒருத்தர் அன்பு செய்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் ஒருத்தரை அன்பு செய்கிறதுங்கிறது, அந்த அவங்களுக்காக செயல்படுறதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதையும் தாண்டுகிற பிள்ளைகள் வெற்றியடைந்த பிள்ளைகளாக ஆண்டவருடைய பார்வையிலே உயரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், யோபு அப்படித்தான் உணர்ந்து கொண்டார். யோபு கடவுள் யார் என்பதை அவர் அந்த வேதனையான நேரத்திலும் கூட கடவுளை விட்டு விலகாத அந்த மனைவி சொல்கிறாங்க, யோபுவோட மனைவி, யோ நீ நோய் வந்து இப்படி நாறிக்கிட்டு கிடக்குறியே, கடவுளை சபிச்சுட்டு செத்துப்போம். பாருங்கள், அந்த அம்மாளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எவ்வளோ அறிவு பாருங்களேன். கடவுளை நீ சபிச்சிட்டின்னா நீ செத்துருவ, நீ சபிக்க மாட்டேங்கிற, என்னென்னத்தையோ சபிக்கிறிய, அந்த கடவுளை சபிச்சுட்டு செத்துப்போம். அப்போ அந்த கடவுளை சபிச்சா இவர் செத்துருவார்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ கூட அவர் சபிக்கலை கடவுளை. கடவுளை நான் எப்படி சபி, அவர் எவ்வளோ, அவர் ஞானத்தில் எவ்வளோ உயர்ந்தவர், அவர் அறிய முடியுமா? அதுதான் சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவருடைய அந்த அந்த இந்த நாட்கள்லாம் அந்த வார்த்தை தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு, கடவுளை எவ்வளோ ஆழமான அறிவையும் ஆழமான ஒரு 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 ஞானத்தையும் கொண்டிருக்கிறாரு, அவருடைய எல்லையை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போது ஆண்டவர் பாருங்கள், யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில், யோபு வந்து ஆண்டவருக்கு கூறுறாரு, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் அப்படின்னு கேட்டுட்டு, உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன், நான் புலம்பினதெல்லாம் நான் புரியாமல் புகன்றது பேசினது, அவை எனக்கு விளங்க அளவுக்கு விந்தையானவை. நான் எதெல்லாம் பேசணும்னோ அதெல்லாம் எனக்கு விளங்கலை, அது விந்தையாக இருக்கிறது. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களை உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் அருந்துகிறேன். பாருங்கள், கடவுளை அறிந்து கொண்ட பிள்ளைகள், அவரை எவ்வளோ தூரம் நம்ம அசிங்கமாக கடவுளை பேசினோம், கடவுளை எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டோம், கடவுள் காரியத்தில் நம்ம சின்ன சின்ன அரசியல் செஞ்சு நான் தான் பெரிய ஆளுன்னு நம்ம காட்டிக்கிட்டோம், நம்மளுடைய பண தேவைகளை அந்த இடத்துல வச்சு கடவுளை வச்சு நம்ம என்ன செய்தோம், ஊழியம் செய்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், நான் பெரிய ஆள், நான் கோயிலில் பணி செய்கிறேன், இப்படி பல விதத்தில் நான் குருவானவர் அப்படி இங்கிலீஷ் சேர்த்துக்கலாம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய தளத்திலேயே வாழ்கிறோம். பாருங்கள், அதெல்லாம் கடவுள் என்ன செய்கிறாரு, தாங்கி கொண்டு நம்மளை இன்னும் அன்பு செய்கிறாரு. அப்படி உணர்ந்த அந்த மனிதரை வெளிப்படுத்துகிறார் கடவுள். எப்படி, அவர் எவ்வளோ மகிமையின் தேவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், கடவுளை நம்ம அறிய முடியுமா அப்படிங்கிற கேள்வி யோபு கேட்குறார். 11:7 கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா, எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா? நம்மளால் முடியாது. யூதித்து புத்தகத்தில் 8:14, யூதித்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லேடி, மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது, மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது, அவ்வாறு இருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும், அவருடைய எண்ணத்தை எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சகோதரர்களே, நம் கடவுளாகி ஆண்டவரின் சினத்தை தூண்டிவிடாதீர்கள். யூதித்து வந்து அந்த பகுதியில் இருக்கிற பெரிய தனம்னு சொல்லுவாங்க, பெரிய மனிதர்கள், ஊர் பெரியவர்களுக்கு சொல்கிறாங்க, கடவுளை நம்ம அறிய முடியாதா அப்படின்னா, ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் நாம் கடவுளை அறிய முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடவுளை எப்படி, கொலோசியர் 3:10 புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற சில அடையாளங்கள், புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். இயேசுக்கு பிறகு நம்மளுடைய இயல்பே மாறிடுச்சு, உலகத்தின் பக்கமாக ஓடிக்கிட்டு இருந்தது, கத்தி எடுத்து வெட்டி அடுத்தவனை அழிச்சிட்டு நீ வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற ஒரு உலகம் மாறி, கத்தியை வாளை உரையில் போடு, கன்னத்தில் அறிந்தவனுக்கு இன்னொரு கன்னத்தை காட்டு, பகைவனை அன்பு செய், பாருங்கள் எல்லாமே வேறு ஒரு லாஜிக். அதனால தான் புதிய இயல்பை அணிந்திருக்கிறோம். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப, படைத்த பிதாவினுடைய சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. அவரை நம்ம திட்டுறோம், அவர் மகனை அனுப்பி விடுறார். அவரை நம்ம அசிங்கப்படுத்துகிறோம் நம்ம செயலால் பாவத்தால், அவர் தன் பாவத்துக்காக ரத்தம் சிந்துறாரு. பாருங்கள், புதுப்பிக்கப்பட்ட செயல் இதுதான். இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். பிரைஸ் தி லார்ட். இவ்வாறு இப்படி செய்தீன்னா நீ கடவுளை அறிய முடியும். இப்போ இந்த காலையில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இந்த வீட்டுக்காரங்க அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. கடவுள் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து எங்களை ஆச்சரியப்படுறாங்க, என்ன அந்த வீட்டுக்காரங்க இப்படி இருக்கிறாங்களே, ஏன் இதுதான் உப்பாக இருக்கிறது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போ இவர்கள் கடவுளை முழுமையாய் அறிகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, வெளிப்பாடுகளின் தேவன் நம்முடைய கடவுள். கடவுளுக்கு நிறைய பேர் இருக்குது. எப்படி பேர்? அவர் செயல்படுகிற விதமாக அவருக்கு பேர். நமக்கு வச்சது மாதிரி யாரும் அவருக்கு பேர் வைக்க முடியாது. அவர் பார்க்குறார் எல்ரோய், அவர் அன்பு செய்கிறார் எபினேசர், சுகமாக்குறார் யெகோவா ரஃபா. இப்படி அவருடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவருக்கு பேர் வச்சுருக்கிறோம் நம்ம. அப்போ அப்படி ஒரு பேர் தான் காட் ஆஃப் ரெவலேஷன், காட் ஹூ ரிவீல்ஸ், வெளிப்பாடுகளின் தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தை. தொடக்க நூல் 35:7 நம்ம பார்க்குறோம் பாருங்கள். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்ற பெயரிட்டார். வெளிப்படுத்தினதுனால. அப்போ கடவுள் யார் வெளிப்படுத்தினார்? யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார், ஆபிரஹாமுக்கு வெளிப்படுத்தினார், மோசேக்கு முச்சுவெடியில் வெளிப்படுத்தினார். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அடையாளம். நம்ம ஹைலைட்டட் அடையாளத்தை தான் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒன்றை காட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறவர் இல்லை, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் வெளிப்படுத்திட்டே இருப்பார். இணைச்சட்டம் 29:29 சொல்லுது, மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை. நமக்கு எது எது மறைஞ்சிருக்குதோ அதெல்லாம் கடவுளுக்கு உரியது, அதை பற்றி நீ கவலைப்படாத. வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு. கடவுள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டாருனா, அந்த வெளிப்பாட்டிலேருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த வெளிப்படுத்தப்பட்டத்தினுடைய திருச்சட்டம், அது இணைந்திருக்கிற அந்த திருச்சட்டம் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றுக்கும் உரியவை அது. அப்போ நம்ம செயல்படணும், அந்த கட்டளையை கடைபிடிக்கணும். அதுதான் வெளிப்படுத்தப்பட்டது. எது? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அப்போது உடனே என்ன செய்யணும்? அதை அறிகிற நாம, அந்த வெளிப்பாட்டை அறிகிற நாம, அந்த வெளிப்பாட்டுக்கான திருச்சட்டம் எது? எல்லாவற்றிற்கும் மேலே அன்பே சிறந்தது. அன்பு எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் இழந்து போகும். இதுதான் அடையாளம். அப்போ பாருங்கள், எண்ணிக்கை 12:6 சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். நிறைய பேருக்கு இப்போ கனவில் ஆண்டவர் பேசுகிறாருன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. தயவுசெய்து எல்லா கனவுகளும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் கனவின் கனவு என்பது என்ன? ஆள் மனதினுடைய நீழ்ச்சி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த இன்னர் செல்ஃப். நமக்கு வந்து மூணு மனசு இருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய உயர் மனது, அதாவது அப்பர் கான்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் மிடில் கான்ஷியன்ஸ், அப்புறம் இன்னர் கான்ஷியன்ஸ். இந்த இன்னர் கான்ஷியன்ஸில் நிறைய புதஞ்சு கிடக்கும், வெளிப்படுத்த முடியாத ஆசையெல்லாம் உள்ளே கிடக்கும். அது மேலே வரும்போதெல்லாம் அந்த மிடில் கான்ஷியன்ஸ் என்ன செய்யும்? அப்படியே ஃபில்டர் பண்ணி எது மேலே வரணுமோ அதை மட்டும்தான் விடும், மேலே வரும், கான்ஷியன்ஸுக்கு வரும், மற்றதெல்லாம் கீழேயே கிடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, அந்த கீழே கிடக்கிறது பய உணர்வு, வேதனை, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது தன்னை ராத்திரி நேரத்தில் தூங்கும் போது கனவின் வழியாக அந்த ஆசைகள் எல்லாம் அது வந்து அது ஹீல் பண்ணிக்கும், மனசு தன்னைத்தானே சுகப்படுத்தி கொள்ளும். அது இல்லாட்டா எல்லாம் மென்டலாக போயிடுவோம். அதனால் கடவுள் பாருங்கள், ஒரு இன்னர் ஆக்டிவிட்டி வச்சுருக்காரு, அது ஒரு மிஷின். அதெல்லாம் நமக்கு புரியாது பாருங்களேன். சொல்லும் போதே என்னமோ சாமியார் என்னமோ பேசுகிறாரு, ஒரு அளவும் புரியலையே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். இதெல்லாம் உள்ளே நடக்கிற உடலுக்குள்ளே நடக்கிற அந்த மனசை குறித்த சில காரியங்கள். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, இறைவாக்கினனுக்கு வெளிப்படுத்தப்படு காட்சியின் வழியாக. அப்போ கடவுள் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறாருன்னா காட்சியின் வழியாக வெளிப்படுத்துவார், கனவின் வழியாக வெளிப்படுத்துவார். நிறைய பேருக்கு கனவு வருது, உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கனவு எடுத்துகிட்டு கடவுள் என்னோட பேசினார் அப்படிங்கிறாங்க. கடவுள் எல்லாத்தோடையும் பேசுகிறதில்லை. யாரோட பேசுவார்னா, இறைவாக்கினராக யாரை அவர் தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களோட பேசுவார். அது கடவுளுடைய பேச்சு. அவர்களுக்கு எதுக்கு பேசுகிறாருனா, அவங்க எடுத்துகிட்டு அந்த செய்தியை ஏதோ ஒரு திட்டத்திற்கு கொண்டுட்டு போகணும். ஒரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தீய ஆவி பிடித்திருக்கிற ஒரு நிலை, ஒரு 3-4 நாட்களாக போராட்டம். அப்போ நாங்கள் இரவு, எனக்கு அங்கே கொடுக்கப்பட்ட நாள் வந்து 2 நாள் தான் இருக்குது. அப்போ நான் கடவுள்கிட்ட மன்றாடுறேன், இந்த நபருக்கு விடுதலை கொடுக்கணும், என்ன செய்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி இரவு எனக்கு ஒரு கனவோ அது காட்சின்னு சொல்கிறதா எனக்கு இன்னமும் என்னால் சொல்ல தெரியல. அன்றைக்கி நல்ல உறக்கத்தின் நேரத்தில் எனக்கு ஒரு காட்சி வெளிப்பட்டது. அந்த காட்சியில் சத்தம் கேட்டுச்சு, கடவுளுடைய சத்தம் எனக்கு கேட்டது, என்னுடைய இடத்திற்கு நீ வந்து ஜெபித்தாயா, என்னுடைய இடத்திற்கு அந்த நபரை கூட்டி கொண்டு வந்தாயா, என்னுடைய பிரசன்னத்தை வைத்து நீ ஜெபிச்சியா. ரெண்டே வார்த்தை தான் வந்தது. எனக்கு தூக்கம்லாம் போயிடுச்சு, எந்திரிச்சு உட்காடுறேன், என் மனசெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. எதுக்கு மகிழ்ச்சி எனக்கு தெரியல. என்னமோ நமக்கு என்னமோ லக்கி ப்ரைஸ் அடித்தது போல் ஒரு மகிழ்ச்சி. என்னத்துக்கு அந்த மகிழ்ச்சி? ஒன்றும் இல்லை, ராத்திரி நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில், அழுகணும் போல் ஒரு மகிழ்ச்சி, சிரிக்கணும் போல் இருக்குது. அது அந்த உணர்வை சொல்லவே முடியல. ரெண்டே வார்த்தை தான் கேட்டுச்சு. அப்புறம் அடுத்த நாள் அந்த நபரை கொண்டு போய் நாங்கள் ஆலயத்தில் வச்சு ஜெபிச்சு. அது வரைக்கும் ஆலயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகல, சில காரணங்களுக்காக. நற்கருணையை தூக்கி கையில் வச்சுக்கல நான், எல்லாம் நம்ம பலத்தை நம்பி நின்னோம். ஆண்டவர் பாருங்கள், ரெண்டு காட்டினார், ரெண்டையும் எடுத்து வச்சு அந்த ரெண்டு காரியத்தை செய்தோம், அந்த நபருக்கு பூரண விடுதலை. அதுதான் சொல்கிறோம், இதுதான். இது எல்லா நேரமும் எனக்கு கிடைக்குதா? இல்லை, எப்போ கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிற போது காரியங்கள், அப்போ இறைவாக்கினராக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் சும்மா கிடைக்கிது, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, உடனே நான் வந்து அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். இல்லை, நீங்கள் உடனே உங்களுக்கு காட்சிகள், வெளிப்பாடுகள் கிடைக்குதுன்னா இந்த மாதிரியான மனதில் மகிழ்ச்சி, அடையாளம் இப்படிலாம் கிடைக்கணும். நீங்கள் அப்படி காட்சிகள் கிடச்சி இதை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா உடனே ஃபோன் பண்ணி ஆல்பர்ட் சாமிக்கோ இல்லை ராபர்ட் சாமிக்கெல்லாம் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்கக்கூடாது. வேறு யாருக்குமே தெரியாது அந்த காட்சியினுடைய அடையாளம். அது உண்மைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அதை உறுதி செய்வார். அவர் பேசுகிறதையே நம்ம வந்து மனுஷன் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஆண்டவருடைய அறிவை நம்ம அறிஞ்சு நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன செய்யணும்னா கரம் உயர்த்தி துதிக்கணும். ஹாலலுயா ஹாலலுயான்னு நீங்கள் அந்த காரியத்தை முன்னிட்டு துதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பெருமைக்காக போய் எனக்கு இப்படி கிடச்சிச்சு, எனக்கு இப்படி கிடச்சிச்சு, இதில் என்ன தெரியுது? உனக்கு தெரியலன்னா அது உன் கடவுளிடமிருந்து வரலன்னு அர்த்தம். உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கடவுளிடமிருந்து அது வரலன்னு அர்த்தம். அப்போ வாயை மூடிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? கையை உயர்த்தி துதிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இப்படிலாம் கிடைக்கிது, கடவுள் தான் பேசுகிறாரு, சரி என்ன சொல்கிறாரு, அதுதான் விளங்கலை. அப்போனா உங்களுக்கு கடவுள் பேசலைன்னு அர்த்தம். கடவுளை நீங்களாகவே பேசிக்கிட்டீங்க, கனவுல. அதனால் தயவுசெய்து அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் நமக்கு வேணும். கடவுளை குறித்த காரியத்தில் பாருங்கள், கடவுள் நிறைய இடத்துல பேசுகிறாரு. கட்டளைக்கு எதிராக கடவுள் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன், எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாக இருந்தார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? ஆரோனுடைய ரெண்டு புதல்வர்கள் சொன்னதை கேட்காம நெருப்பு எடுத்துக்கிட்டு சந்திப்பு ஆண்டவருடைய அந்த பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டான். நெருப்பு ஆண்டவருக்கு நெருப்பு காடுது. அந்த இடத்துலேயே ரெண்டு பேரும் தூக்கி எறிஞ்சு செத்து போயிடுறாங்க, உயிர் விடுறாங்க. அந்த ஆரோன் பார்த்துட்டு நிற்கிறாரு, ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. பாருங்கள், அங்கே தான் மோசே இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ தூய்மையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ கட்டளைக்கு எதிராக செயல்பட்டின்னா அங்கே அடி உழுவோம். ஆண்டவர் அதன் வழியாகவும் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், திருவெளிப்பாடு 11:17 சொல்லுது, அவர் இதெல்லாம் எதுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா அவர் வெளிப்படுத்தி இந்த பூ உலகத்தில் ஆட்சி செலுத்த விரும்புகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா அடிமைகள் கேட்டுட்டு ஆட்சி செலுத்துகிற அந்த தெய்வத்திற்கு அடிபணிஞ்சு நிற்கணும். அதான் திட்டம். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலாம் நீர். ஆண்டவர் எதுக்கு வெளிப்படுத்தினாரு? ஒவ்வொரு தரும் வெளிப்படுத்துகிறாரு, ஆட்சி செலுத்த. கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு ஆண்டவர் ரொம்ப என்னை மகிமையாக வெளிப்படுத்திட்டார், ஹாலே லூயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இங்கிட்டு திரும்பி அல்லேலூயா சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல் பார்க்கறதுக்கு இல்லை, இங்கிட்டு திரும்பி உட்காந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சாபம் போடுறதுக்கு இல்லை. தேவ பிள்ளைகளில் ஆண்டவர் இன்றைக்கி எவ்வளோ அற்புதம் செய்திருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிஸ்னஸில் பணமாக்கிறதுக்கு இல்லை. தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவர் தன்னுடைய ஆட்சி இந்த இடத்துல நடக்கணும். நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, எல்லாரும் கேட்குறாங்க, கடவுளுடைய வெளிப்பாட்டை உணர்கிறோம், ஆனால் அந்த செயல்பாட்டுக்குள்ளே போக மறுக்கிறோம். போதும் எனக்கு இது, வழிபாட்டுக்கு போனால் போதும். அதுதானே திருச்சபை சொல்லியிருக்கு, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்கிறது. அதை கண்டுட்டு வந்துடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல பாவ சிக்கிந்தனம் செய்கிறது செஞ்சிருவோம். பாருங்கள், திருச்சபை வந்து அதையாவது செய்யப்பான்னு தான் சொல்லி கட்டளை போட்டிருக்கு. கட்டளையை கடந்த அன்புக்குள்ளே நம்ம நிற்கணும் எப்போதுமே. திருச்சபையினுடைய அடிப்படை கட்டளைக்குள்ளேயே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை தாண்டி போகணும். அதுக்கு திருச்சபை ஒரு நாளும் தடை விதிக்கிறதில்ல. நம்ம என்ன செய்கிறோம்? தாண்டி போகிறோம். எதில் போகிறோம்னா மேற்படியான விஷயத்துக்குள்ளெல்லாம் தாண்டி போகிறோம், தேவையில்லாத காரியத்துக்குள்ளெல்லாம் தாண்டி போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய உண்மையான அந்த ஆழத்திற்குள்ளே போகிறோமா? அவருடைய வெளிப்பாடுகள் என்ன, எதற்காக அவர் என்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு அதை உணரணும். நம்ம எபிரேயர் 9:26 சொல்லுது, உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும், அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து கடவுளாகி ஆண்டவர் இயேசுவாக ஒரே ஒரு முறை வெளிப்படுத்தப்பட்டார். பரிசுத்த இரத்தம், இதுக்கு மேலே வேறு ரத்தம் கிடையாது. எதுக்கு ஒரே ஒரு முறை கடவுள் வந்து மரித்தாருன்னா, திருப்பி வந்தாலும் அவர் தான் வரணும், அதே பரிசுத்த இரத்தம் தான். அந்த ஒரு முறை அந்த இரத்தம் சிந்தப்பட்டது இந்த உலகம் முழுமைக்குமான நிறைவாய் மாறிடுச்சு. அதனால் வெளிப்படுத்தப்பட்ட அவரை உணர்ந்து வாழுங்க, அப்படி தான் அழைப்பு. இன்றைக்கி நிறைய அதாவது சொல்லுவாங்க, இயற்கையை பார்த்துட்டு கும்பிடாத, இயற்கையில் கடவுளை பார், இயற்கையில் உன்னை மீட்டவரை பார். இந்த இயற்கையெல்லாம் படைத்து அந்த இயற்கையையும் கடந்து நிற்கிற அந்த தெய்வம் யார், அதை தான் நம்ம பார்க்கணும். இயற்கையை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது, அடிப்படை இந்த சின்ன சின்ன காரியங்களை பிடிச்சிட்டு நிற்காத, அதை தான் நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய ஆன்மீகம் என்பது எழுச்சி மிகுந்த ஆன்மீகமாக மாறணும். 1 யோவான் 1:2 சொல்கிறார் பாருங்க, வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை கண்டோம், யார், சீடர்கள் பார்த்தாங்க, அதற்கு சான்று பகர்கிறோம். வாழ்ந்து காட்டினாங்க. எப்படி வாழ்ந்து காட்டினாங்க? அவங்க என்ன கை நிறைய மெழுகுதிரியை தூக்கிட்டு போனாங்களா? இந்த மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுக்கோ, உன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு, இது கட்டு அவிழ்க்கிற மெழுகுதிரி, இது கட்டி போடுகிற மெழுகுதிரி, இதுக்கு சிலுவையெல்லாம் வந்து அங்கங்கே நட்டு வச்சுக்கோ. பாருங்கள், நம்ம வந்து சிலுவையை தவறாக சொல்லுறேன்னு நினைக்காதீங்க. சிலுவை வீட்டில் இருக்கணும், அந்த அடையாளம். ஆனால் இந்த சிலுவையை இங்கே வச்சுட்டேன்னா எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும், நீ ஆண்டவரை துதிக்கணும். நான் தான் சிலுவையாக மாறணும். உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய நேரத்தை நீ அதுக்கு கொடுக்கணும். அப்போ நேரத்தெல்லாம் காசு பணம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு ரெண்டு சிலுவையை காசு வாங்கி அங்கங்கே மாட்டி விட்டுட்டா, அதுதான் சிலை வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவருக்கு உகந்ததை கொடுக்காமல் வேறு ஒன்று நீ கொடுத்தீன்னா அது சிலை வழிபாடு. தேவப்பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் சொல்கிற சிலை வழிபாடு அல்ல சிலை வழிபாடு, இதுதான் சிலை வழிபாடு. வீட்டுக்குள்ளே பெரிய சுருவத்தை வச்சுட்டு ஆண்டவர் மகிழ்ந்துருவாரா? இல்லை. நீ கரம் உயர்த்தி துதிக்காமல் வீட்டில் மூளைக்கு மூளை படத்தை ஒட்டி வச்சுருந்தீன்னா ஆண்டவர் இறை வார்த்தையை ஒட்டி வச்சுருந்தா, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், பார்த்தேன் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் போட்டுருந்துச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஐயா இன்று முதல் போட்டுங்க, எண்ணெயிலிருந்து அப்படின்னு கேட்டேன். எண்ணெயிலிருந்து நேற்று வாசித்தப்போ இன்று முதல் தான், இன்றைக்கி வாசிக்கிறப்போ இன்று முதல், நாளைக்கு வாசித்தாலும் இன்று முதல், எண்ணெயிலேருந்து உனக்கு ஆசீர்வாதம்னு கேட்டேன். இல்லை, அது பைபிளில் இருக்குது, அதை போட்டிருக்கிறோம். பைபிளில் இருக்கிறதெல்லாம் எழுதி போட்டுக்கல, ஒன்றும் ஆசீர்வாதம் வந்துடாதுங்க. எப்போ அந்த வார்த்தையை நீங்கள் இன்று முதல் இன்னையிலேருந்து என் வீட்டுக்குள்ளே துதி சத்தம் கேட்கும்பா, என் பிள்ளைகளோடு நான் உட்காருவேன் ஆண்டவரே அப்படின்னு யோபுவை போல் நான் துதிக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்போது உனக்கு எல்லாம் நடக்கும். யூதித்துங்கிற மகள் எல்லாம் பாருங்கள், அந்த ஓலைஃபருங்கிற பெரிய படைத்தளபதி வந்து அவன் கீழே எல்லாம் பிடிச்சிட்டான், மலையை மூடிட்டான், உள்ளே எதுவுமே வர முடியல. இஸ்ரேல் மக்கள் மலை மேலே மாட்டிக்கிட்டாங்க. ஊர் தலைவர்கள்லாம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க கடவுளுக்கு, ஒரு வாரம் பார்ப்போம், ஏதாவது உதவி வருதான்னு பார்ப்போம், வரலன்னா நம்ம சரண்டர் பண்ணிடுவோம். இந்த அம்மா பேசாமல் மாடியில் உட்காந்துக்கிட்டு அந்த யூதித்துங்கிற அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கைம்பெண், அழகான பெண், பணம் நிறைந்த பெண், என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம், மாடியில் சாக்கு உடை உடுத்தி அந்த அம்மா ஆண்டவரோட தொடர்பில் இருந்தாங்க. சாக்கு உடை உடுத்திக்கிட்டு பட்டாடையெல்லாம் ஒன்று உடுத்துறதுக்கு பணம் இருந்ததுங்க, தூக்கி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அழகை வச்சுக்கிட்டு எவனை மயக்கலாம்னு நினைக்கல, அடுத்து யாரை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கல, அவங்க ஆண்டவரோடு இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ புரியுதுங்களா? அவங்க எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தப்படலை, அந்த யூதித்துங்கிற மகளுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டது. நீ இறங்கிப்போ, கிறுக்கு பயல்க மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கிறான், போய் பேசுப்போ. ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், இறங்கி வராங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இதை நான் வாசித்தேன் பார்த்தீங்கன்னா, மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீ காண முடியாது, கடவுளை நீ எப்படி காண முடியும், அவருடைய உள்ளத்தை எப்படி நீ அறிய முடியும், எப்படி நீ அவருக்கு டைம் கொடுக்குறியா, ஒரு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு நாள் மூணு நாளுன்னு. நோ, நீ செய்வது தவறு. ஆண்டவர் செய்கிற மகத்தான காரியத்தை நீ பாரு, ஓரமாக உட்கார், எல்லாம் நான் செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த மகள் ஆண்டவருடைய பெயரால் விடுதலையின் அடையாளமாக இறங்குறாங்க. பாருங்கள், இதுதான் பிள்ளைகளே, இதுதான் வெளிப்பாட்டினுடைய அடையாளம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம். சீடர்கள் சொல்கிறாங்க, அதற்கு சான்று பகர்கிறோம். நம்ம சான்று பகர்கிறோமா? அத்தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வெறுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், பிரியாணி சாப்பிடுவேன், படுத்துக்கிட்டு அரட்டை அரங்கம் பார்ப்பேன், காமெடி ஷோ பார்ப்பேன், சாயந்தரமானோனையும் படம் பார்ப்பேன், நைட் ஆனோனையும் எல்லாம் தூக்கி மூடிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு திருப்பி நான் உலகத்தை நோக்கி ஓடுவேன் பணம் சம்பாதிக்க. வயிறே உலகம் இல்லை, ஆண்டவர் ஆத்மா உலகமாய் மாற்று. உன் ஆத்மா தான் உனக்கு உலகமாக மாறணும்னு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, படிப்பு 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 தூக்கி ஓரமாக வை உன் படிப்பை. அந்த உலகத்தினுடைய ஞானம் தேவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது ஒரு அளவீடு தான். அதை கொடுத்தது மட்டும், அதை மட்டுமே கொடுத்த பிள்ளைகள் நடுரோட்டில் நிற்கிறான். உலகத்தினுடைய அறிவை மட்டுமே பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்க, டாக்டர், இன்ஜினியர், ஏரோநாட்டிக்ஸ் எல்லாமே பெரிய பெரிய படிப்பு. வாழ்வினுடைய ஆதாரம் தொலைஞ்சு போச்சு இல்லை, குடும்பமாக வாழ முடியல, மனமேட்டிமை, ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ், மனம் குழம்பிய நிலை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள். காரணம் என்னென்னா, பெற்றோர்கள் கடவுளை கொடுக்கறதில்லை. பிள்ளைகளுக்கு அந்த வெளிப்பாட்டை உணரல முடியாத பெற்றோர்கள், வெறுமையான பிள்ளைகள், உள்ள போலாக இருக்கிறான், வெளியில் பம்பாடிக்காக இருக்குது ஆனால் உள்ள போல். எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் இப்போ எல்லாம் டெக்கரேட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜ், எங்களுக்கு 7ஆம் தேதி ஓப்பனிங் வச்சுருக்குறோம். 1000 வந்து திறந்து வைக்க போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த அழைப்பை கொடுக்குறோம், தனியாக கொடுப்போம், சும்மா ஒரு வார்த்தைக்காக இப்பயும் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் டச்சப்பில் ஃபால்ஸ் ரூஃபிங் போடுறாங்க. ஃபால்ஸ் ரூஃபிங் உங்கள் வீடெல்லாம் போட்டிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா அது உண்மையானது இல்லை. வெளியில் பார்த்தா பிரமாதம், ஓங்கி ஒரு குத்து குத்துனா டமீர், அவ்வளோதான். அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. உண்மையான பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு உறுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு, அதை தான் சீடர்கள் நமக்கு அழைக்கிறாங்க. பாருங்களேன், எபிரேயர் 9:8 சொல்லுது பாருங்கள், மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவியார் முன்கூடாரம் நீடித்து இருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறார். முன்கூடாரத்தில் தான் போயிட்டுருக்குறோம், இன்னும் தூயகத்திற்கான அந்த செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கோயிங் டு த இட்டர்னல் அபோர்ட் இன்னும் வெளிப்படுத்தப்படலை. அது எப்போ வெளிப்படுத்தப்படும்? இயேசுநாத சாமி இறங்கி வருகிற போது தான். செத்தவங்களாம் இன்னும் மோட்சத்துக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடலை. எல்லோரும் ஒரு ஸ்டேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜை தான் மோட்சம்னு சொல்கிறோம். மோட்சம்னா என்ன? ரெஸ்டிங் பிளேஸ், ரெஸ்டிங் இன் பீஸ், அமைதியில் இருக்கிறாங்க. இன்னும் ஆட்சி உரிமைக்குள்ளே போகலை. ஆண்டவர் வரப்போகிறப்ப தான் ஆட்சி உரிமைக்குள்ளே போக போகிறோம். அவங்க நான் தான் சொல்ல, வாழ் செத்தவங்க வந்து நம்மளை முந்தி சென்று விடவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாம் எல்லாம் என்ன செய்யணும்? அந்த கூட்டத்தோடு போய் சேர போறியா, இல்லது அகல பாதாளத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தில் போய் சேர போறியா? இந்த உலகம்தான் டெஸ்டிங் பிளேஸ், இதுதான் எக்ஸாமினேஷன் நடக்கிற இடம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும், கேள்வி அட்டன் பண்ணுறதா இல்லை ஒமிட் பண்ணிட்டு போகிறதா. நிறைய பிள்ளைகள் ஒமிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதுதான் வாழ்க்கையா? இதெல்லாம் இதுதான் வாழ்க்கை. எஸ், யூ டேக் எனிதிங். நல்லதையும் கெட்டதையும் ஆண்டவர் முன்னாடி வச்சுட்டாரு. சாணியும் சோறும் நம்ம முன்னாடி இருக்குது. யூ சூஸ் த பெஸ்ட். ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, உனக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தானே சூஸ் பண்ணோம் எது அறிவு, எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிற ஆற்றலை அறிந்திருக்கிறோமே. அப்போ நமக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான அறிவை கொடுத்து சரியானதை கண்டுபிடிக்க உதவி செய்ய தயாராக இருக்கிறாரு. நாம் ஆண்டவருடைய கையை பிடித்தோம்னா, யாருடைய கையை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய கரத்தை பிடித்திருக்கிறீர்களா? சிந்திப்போம், செயலாற்றுவோம், ஆண்டவருடைய ஆட்சிக்குள்ளே நாம் கடந்து வருவோம். ஆமென். உள்ளதை தந்